Welcome to the Amiga Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்.
The Amiga Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்துக்கு வழிநடத்தும் ஒரு ஊழியமாகும்.
Truth that God is revealing to us in these end times.
இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்மைக்கு சொல்லித்தரும் சத்தியங்களை போதிக்கும் ஒரு ஊழியம்.
We're living at the end of the age now.
இந்த உலகத்தின் முடிவு நாட்களில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And we really need to hear what God is saying to us.
ஆகவே உண்மையாகவே தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கருத்தாய் கேட்க வேண்டியது அவசியத்தில் இருக்கிறோம்.
Jesus is coming again very very soon.
மிக மிக சீக்கிரத்தில் இயேசு திரும்ப வரப்போகிறார்.
And we need to be ready for his coming.
ஆகவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும்.
And we need to know what he wants to impart to us in this hour.
இந்த மணி நேரத்திலே எதை நமக்குள் அவர் உட்புகுத்த விரும்புகிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
In this session we're going to look at the subject of knowing God.
இந்த பகுதியிலேயும் தேவனை அறிந்து கொள்வதை குறித்து கவனிக்க போகிறோம்.
One of the greatest problems we have is in knowing what God is like.
இன்றைக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நமக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால்
And the other problem we have is this.
அதற்கான பிரச்சனை இதுதான்.
We find that we are incompatible with God.
நான் தேவனுக்கு இணை இல்லாதவர்களாய் பார்க்கிறோம்.
So then, what is God really like?
உண்மையாகவே தேவன் எப்படி இருப்பார்?
But the Bible tells us we are made in the image and the likeness of God.
தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது.
So God looks like us.
ஆகவே தேவன் நம்மை போலவே தான் காட்சியளிப்பார்.
Body like us.
நம்மை போலவே சரீர அமைப்பை தேவன் உடையவர்.
He has hands.
கைகள் அவருக்கு உண்டு.
He has a mouth.
அவருக்கு வாய் உண்டு.
And we made in his image and likeness.
அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டவர்கள்.
So we have the physical form of God.
ஆகவே தேவனுடைய சரீர உருவ அமைப்பில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்.
God has a mind.
தேவனுக்கு ஒரு சிந்தை உண்டு.
He has emotions.
அவருடைய மனதில் உணர்ச்சிகள் உண்டு.
He has a will.
அவருக்கு ஒரு சித்தம் உண்டு.
Just like you and I.
உங்களுக்கும் எனக்கும் இருப்பதை போலவே இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பெற்றவர் தேவன்.
So God is like us.
ஆகவே தேவன் நம்மை போலவே இருப்பார்.
Except that he is God and he is perfect.
ஒன்றே ஒன்றுதான், அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் பூரண சர்க்குணர்.
You know, a person is generally known by two things.
பொதுவாகவே ஒருவர் இரண்டு விதத்தின் அடிப்படையிலே அறியப்படுவார்கள்.
His character.
எந்த நபரானாலும் சரி அவருடைய சுபாவம் எப்படிப்பட்ட தன்மையுடையது.
What kind of character has that person?
எப்படிப்பட்ட சுபாவம் அவருக்கு இருக்கும் என்று அவரை அறிந்து விடலாம்.
So what is his character like?
இவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது.
And he has ability.
அதோடு கூட இவருடைய செயல்திறன் எப்படிப்பட்டது.
Most people are known by their character and their abilities.
அதிகமான மக்களை அவருடைய சுபாவ நலன்களை வைத்தும் அவருடைய செயல்திறன்களை வைத்தும் ஆளை அறிந்து விடலாம்.
Now God has character.
நம்முடைய தேவன் நற்சுபாவம் நிறைந்தவர்.
And he has ability.
அவருடைய செயல்திறன்களை அளவிட முடியாத அளவுக்கு உயர்ந்தவைகள்.
The disciples really battled with this problem.
உண்மையாகவே சீஷர்கள் இந்த பிரச்சனையிலே முட்டி மோதி கொண்டார்கள்.
They battled with the problem of knowing really what God was like.
உண்மையாகவே தேவன் எப்படி இருப்பார் என்பதை அறிந்து கொள்வதிலே ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு.
They wondered what did God look like.
எப்படி இருப்பார் தேவன் பார்ப்பதற்கு என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
What kind of a person is he?
எப்படிப்பட்ட நபராய் தேவன் இருப்பார்?
And finally Jesus said this to them.
கடைசியாக இயேசு அவர்களை பார்த்ததை சொல்லிவிட்டார்.
In John chapter 14 and verses 8 and 9.
யோவான் 14 அதிகாரம் 8ம் 9ம் வசனங்களிலே பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய்?
Philip said to Jesus.
பிலிப்பு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்.
He said, show us what the Father is like.
இயேசுவே பிதா எப்படி இருப்பார் என்று எங்களுக்கு காட்டி தாரும்.
He said, you know, what does he look like? What does God look like?
எப்படி பிதா தோற்றமளிப்பார் என்று பிலிப்பு இயேசுவிடம் கேட்கிறார்.
And Jesus said, Philip, have I been so long a time with you and you haven't known me?
இயேசு பிலிப்பை பார்த்து கேட்கிறார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ பிதாவை அறிந்து கொள்ளவில்லையா?
He was saying, Philip, he looks like me.
பிலிப்பே, பிதா என்னை போலவே தான் இருப்பார் என்று இயேசு சொன்னார்.
Jesus, the Bible says, is the express image of the Father.
வேதம் சொல்லுகிறது, இயேசு பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய தற்சுரூபமானவர்.
So what is God like?
ஆகவே தேவன் எப்படி இருப்பார்?
He's like Jesus.
இயேசுவை போலவே தேவன் இருப்பார்.
If you get to know what Jesus is like, you'll know what God is like.
இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வீர்கள்.
Hebrews chapter 1 and verse 2 tells us this, verses 2 and verses 3.
எபிரேயர் முதலாம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நமக்கு இதை சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமூலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார்.
So Jesus is an image of God.
இயேசு தேவ சாயலிலேயே வெளிப்பட்டவர்.
And he has spoken to us in these last days.
இந்த கடைசி நாட்களிலே நம்மோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார்.
Jesus is the voice of God to us.
இயேசு நம்மை நோக்கி வந்த தேவனுடைய குரலாய் இருக்கிறார்.
God is a person with mind, he has emotion, and he has a free will.
மனமும் சித்தமும் பல உணர்வுகளும் ஒருங்கிணைக்கப்பட்ட நபராய் தேவன் இருக்கிறார்.
And his character, his center of his being, he is love.
அவருடைய சுபாவ தன்மையை பார்த்தால் அவர் அன்பே உருவானவர்.
So he is love and his essence is light.
அவரே அன்பு, அவருடைய சாராம்சம் முழுவதும் ஒளி நிறைந்தவர்.
And the flow of his light and power is governed by his love.
அவருடைய ஒளியும் வல்லமையும் அவருடைய அன்பின் அடிப்படையிலே பிரவாகித்து ஓடும்.
We really need to understand this.
உண்மையாகவே இந்த கோட்பாடை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
This is a new day we are living in.
ஒரு புதிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And God is requiring more of us now.
இப்பொழுது தேவன் நம்மிடத்தில் மிக அதிகமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
He requires that we become love like he is love.
எப்படி தாம் அன்பாகவே இருக்கிறாரோ அதே போல நாமும் அன்பாகவே மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
If we are going to walk with him, we have to be like him.
அவரோடு கூட நாம் நடக்க போகிறோம் என்றால் அவரை போல் நாம் மாறிவிட வேண்டும்.
We have to become love.
நாம் அன்பாகவே மாறிவிட வேண்டும்.
Everything we do, every motive has to be that of one of love.
நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய ஒவ்வொரு உள் நோக்கமும் அன்பின் அடிப்படையில் ஏவப்பட்டு அமைய வேண்டும்.
Now the church has set down many rules and regulations for us.
இப்பொழுதோ நமக்கு இருக்கிற சபைகள் பல சட்ட திட்டங்களை விதிமுறை கோட்பாடுகளை விதித்து விட்டன.
But the Bible says if you become love, you become like God.
ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அன்பாக மாறிவிட்டால் தேவனை போல் மாறிவிடுவீர்கள்.
That's the bottom line.
இதுதான் அடிக்கோடே.
It's as simple as that.
இதை போன்ற எளிமை வேறொன்றும் இல்லை.
And we need to understand that.
இதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டால் அது போதும்.
On June of the 15th last year, the Lord came to me.
கடந்த ஆண்டின் ஜூன் மாதம் 15ஆம் தேதி கர்த்தர் என்னிடத்தில் வந்தார்.
He said to me, Neville, tell the people the next level of power requires a higher level of love.
தேவன் என்னை பார்த்து சொன்னார், நீ போய் ஜனங்களை பார்த்து அடுத்த கட்ட வல்லமையை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு அடிப்படை தேவை அன்பு என்பதை சொல் என்றார்.
And then he said this to me.
பின்பு என்னிடத்தில் இதை சொன்னார்.
He said, in times past,
கடந்த காலங்களிலே,
I winked at men's failings.
பல மனிதர்களுடைய தோல்விகளை நான் கண்டும் காணாதவரை போல் இருந்தேன்.
But now I require more.
இப்பொழுதோ அவர்களிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்பேன்.
He said, I will no longer look the other way.
இனிமேலும் நான் முன்பு போல் கண்டும் காணாமல் விடமாட்டேன் என்று உறுதியாய் சொன்னார்.
He said, I require righteousness and I require holiness.
இப்போது இருக்கிற புதிய தலைமுறை மக்களிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பேன், நீதியுள்ள வாழ்க்கையை அதிகமாய் எதிர்பார்ப்பேன் என்று சொன்னார்.
Only then, he said, will my power be released through them.
அப்பொழுது மாத்திரம்தான் என்னுடைய வல்லமை அவர்கள் மூலமாய் கட்டுக்கடங்காமல் பாய்ந்து செல்ல வழிவகை உண்டாகும்.
And so God requires this of this new generation.
இந்த புதிய தலைமுறை மக்களிடத்திலிருந்து தேவன் இப்படிப்பட்ட தன்மையை ஆவலோடு எதிர்பார்த்து கேட்கிறார்.
And I have a scripture for that.
இதற்கு ஆணித்தரமாய் வலியுறுத்த ஒரு வேத ஆதாரம் எனக்குண்டு.
Let's read Acts chapter 17 and verse 30.
அப்போஸ்தலர் நடவடிகள் 17 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
And so there is a scripture. In times past, God winked at things.
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் என்று ஒரு வேத வசனமே சொல்லுகிறது.
In other words, he let some things pass.
வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் சில காரியங்களை தேவன் போனால் போகட்டும் என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்.
But now he is requiring more.
இப்பொழுதோ அதிகமாய் கணக்கு கேட்க வந்துவிட்டார்.
I want to talk to you about your conscience today.
இன்றைக்கும் உங்கள் மனசாட்சியை குறித்து நான் சற்று பேச விரும்புகிறேன்.
There is a direct connection between pure heart and spiritual sensitivity.
இருதயத்தில் சுத்தமாய் இருப்பதற்கும் ஆவிக்குரிய மென்மையான உணர்வை அடைவதற்கும் நேரடியாய் உள்ள ஒரு இணைப்பு உண்டு என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
In other words, the purer our heart is, the greater of the walk we can have with God.
வேறொரு வார்த்தையில் சொல்வேனானால் நம்முடைய இருதயம் எவ்வளவு தூய்மையாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாய் தேவனோடு கூட நெருக்கமாய் நாம் நடக்க முடியும்.
You know, when God looks at our heart,
உங்களுக்கு தெரியுமா, தேவன் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கும்போது
He really looks at the motives of our heart.
உண்மையாகவே நம்முடைய இருதயத்தின் உள்மன நோக்கங்கள் என்னதென்பதை அவர் குறிப்பாய் பார்க்கிறார்.
He doesn't so much look at what we do.
நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் அளவுக்கு அதிகமாய் பார்ப்பதில்லை.
But he looks at why we do it.
ஆனால் ஏன் செய்கிறோம் அதில் அவர் கவனமாயிருப்பார்.
He looks deeper. He looks at what motivates us.
எது நம்மை உந்தி தள்ளுகிறது, எது நம்மை ஊக்குவிக்கிறது என்ற உள்நோக்கத்தின் காரணத்தை ஆழமாய் தேவன் உற்று கவனித்து பார்ப்பார்.
And you see, we have got to come to the place in God.
தேவனுக்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாம் நிச்சயம் வந்துதான் தீர வேண்டும்.
That everything we do comes out of one motivation.
நாம் எதை செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏவுதலின் பேரில் செய்கிறோம்.
And that is love.
அது அன்பின் அடிப்படையில் அமையட்டும்.
God is love. That's who he is.
தேவன் அன்பாயிருக்கிறார். அவர்தான் அன்பு.
He is incapable of doing anything outside of love.
அன்புக்கு வெளியே தேவன் எதையுமே செய்வதில்லை.
Even when God brings judgment, it's in love.
நியாய தீர்ப்பை தேவன் வெளிப்படுத்துவாரானாலும் அதிலும் அன்புதான் மிஞ்சி நிற்கும்.
God always does the most loving thing possible for us at all times.
எந்த நேரத்தில் ஆகட்டும் நமக்கு அதிகபட்ச அன்பின் காரியங்களையே தேவன் செய்து முடிப்பார்.
He says, blessed are the pure in heart, for they shall see God.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
See, a pure heart and knowing God are linked together.
சுத்த இருதயமும் தேவனை அறிவதும் ஒன்றாய் பின்னி பிணைந்திருக்கிறது.
Now in Proverbs chapter 22,
நீதிமொழிகள் 22 அதிகாரம்
and verse 11,
11 வசனத்தை பார்ப்போமானால்,
this scripture talks about this.
இந்த வேத வாக்கியம் மிக தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறது. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான்.
It says, the Lord loves pureness of heart.
சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்று வாசிக்கிறோம்.
And he said, if we have a pure heart, the king or the Lord will be our friend.
வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் நமக்கு இருக்குமானால் ராஜா கர்த்தர் நமக்கு சிநேகிதராகி விடுவாராம்.
So the qualification, if we're going to walk with God and really know God, is pureness of heart.
உண்மையாகவே தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனோடு கூட நடந்து செல்வதற்கும் நம்மை தகுதியாக்குவது நம்முடைய இருதயத்தின் சுத்தமே ஆகும்.
spiritual perception begins with a pure heart.
ஆவிக்குரிய தொலைதூர பார்வை இருதயத்தின் சுத்தாங்கத்திலே தான் ஆரம்பமாகிறது.
Now, your conscience monitors the purity of your heart.
உங்களுடைய மனசாட்சி உங்கள் இருதயத்தின் சுத்தாங்கத்தை அலகீடு செய்து கொண்டே இருக்கும்.
Now, Acts chapter 24 and verse 16, it talks to us about a conscience which is void of offense.
அப்போஸ்தல நடைமுறைகள் 24 அதிகாரம் 16 வசனம் குற்றமற்ற மனசாட்சியை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன்.
So a conscience void of offense, Paul was saying, I want a conscience void of offense.
பவுல் சொல்லுகிறார், ஒரு குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்கவே நான் விரும்புகிறேன்.
Now we might ask the question, where did your conscience come from?
உடனே ஒரு கேள்வி வரும், மனசாட்சி எங்கே இருந்து வந்தது?
How did you get a conscience and what is it?
மனசாட்சி எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? இந்த மனசாட்சி என்றால் என்ன?
Well, we have to go back to the beginning to answer that.
இதற்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் நாம் ஆதியிலே ஆரம்பத்துக்கு திரும்பி போக வேண்டும்.
And ask you the question, where did you come from?
நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும்.
I'm talking about before you came into this earth, where were you?
நான் உங்களை பார்த்து என்ன கேட்கிறேன், இந்த பூமியிலே மனிதராய் பிறப்பதற்கு முன்பு நீங்கள் எங்கே இருந்தீர்கள்?
You say you didn't come into existence when your mother conceived you.
உங்கள் தாய் உங்களை கர்ப்பத்தில் கருதரித்த பொழுது இவ்வுலகத்தில் நீங்கள் பிறக்கவில்லை.
God said to Jeremiah, before you were born, I ordained to you as a prophet for the nations.
எரேமியாவை பார்த்து தேவன் சொன்னார், நீ உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் நான் முன்குறித்தேன்.
The Bible tells us we were given a holy calling before the world began.
உலக தோற்றத்திற்கு முன்பே நமக்கு ஒரு பரிசுத்த அழைப்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
That means you are really very, very old.
அப்படி என்றால் உண்மையாகவே நீங்கள் மிக 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 வயதானவர்கள்.
You existed before this world began.
இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீங்கள் இருந்தீர்கள்.
You existed in heaven.
பரலோகத்திலே நீங்கள் இருந்தீர்கள்.
You were a spirit in heaven.
பரலோகத்தில் நீங்கள் ஆவியாய் இருந்தீர்கள்.
And you've been there a long, long time.
நீண்ட 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 காலமாய் நீங்கள் அங்கே குடியிருந்தீர்கள்.
And you were very familiar with heaven.
பரலோகம் உங்களுக்கு பழகிப்போன அனுபவமாய் இருந்தது.
And you had the privilege of coming to this earth.
இந்த பூமியிலே பிறக்கும் ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள்.
Not every spirit in heaven gets that privilege.
பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளுக்கும் உங்களை போன்ற ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை.
But when you came from heaven to earth into your mother's womb,
பரலோகத்தில் இருந்து உங்கள் தாயின் கர்ப்பத்தின் மூலமாக நீங்கள் இந்த பூமியிலே பிறந்த பொழுது,
you came with the standards of heaven within you.
உங்களுக்குள்ளாய் ஒரு பரலோகத்தின் சன்மார்க்க நெறியின் பிரமாணத்தின் தரத்தோடு பிறக்கிறீர்கள்.
They were part of you.
அது உங்கள் வாழ்க்கையின் அங்கம்.
You live with those standards for eons.
அந்த பரலோகத்தின் தரத்தோடு கூட நீங்கள் வாழ்கிறீர்கள்.
And they were etched into your heart, as it were.
அது உங்கள் இருதயத்துக்குள் பரவி கடந்து செல்கிறது.
Now you came clothed in flesh.
இப்பொழுது மாம்சத்தை உடுத்தினவர்களாய் இந்த பூமியில் பிறந்து விட்டீர்கள்.
And your memory of your life in heaven before you came here was lost.
இந்த பூமியிலே நீங்கள் பிறப்பதற்கு முன்பு பரலோகத்தில் இருந்த அந்த அனுபவங்கள்லாம் உங்கள் மனதின் அலைகளை விட்டு மறைந்து போய்விட்டன.
Clothed in human flesh, blanketed out.
இப்பொழுது மனித சரீரத்திலே உடுத்து வைக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில் சஞ்சரிக்கிறீர்கள்.
But what did remain with you?
இப்படி சொல்லுகிறதுனால் எதை உங்களுக்கு நாங்கள் விளங்க
பண்ணுகிறோம்,
உங்கள் வாழ்க்கையின் அங்கமாய் பகுதியாய் மாறிப்போன பரலோகத்தின் பரிசுத்த கோட்பாடுகளின் தரத்தின் அளவை குறித்து பேசுகிறேன்.
And that's what your conscience is.
அதுதான் உங்கள் மனசாட்சியின் இருப்பிடம்.
And so on earth you have a standard of heaven within you.
பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகத்தின் தர கட்டுப்பாடுகள் உங்கள் மனதிலே புதைந்திருக்கிறது.
And when you do something here which violates that standard, it objects.
இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலே அந்த பரலோகத்தின் தரத்துக்கு விரோதமாய் எதையாவது நீங்கள் மீறி செய்யும் பொழுது அந்த மனசாட்சி உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது.
The Bible says this was the light that lighteth every man that cometh into this world.
உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது.
So your conscience sits as a monitor over your heart.
ஆகவே உங்களுடைய மனசாட்சி உங்கள் இருதயத்தை அழகீடு செய்யும் அளவு மானியாய் உட்கார்ந்து விடுகிறது.
Whenever you violate God's standards which are in heaven,
இந்த பூமியில இருந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நீங்கள் பரலோகத்தின் தேவனுடைய தரத்தை மீறுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம்
it objects.
உங்கள் மனசாட்சி தடுக்கிறது.
You know you've done something wrong.
ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று உங்களுக்கு தெரியும்.
You know you've violated God's standards.
தேவனுடைய பிரமாணத்தின் தரத்தை மீறிவிட்டீர்கள் என்று உங்களுக்கே தெரியும்.
And your sensitivity to the Lord is related to your sensitivity of your conscience.
உங்களுடைய மனசாட்சி மென்மையான உணர்வுகள் கர்த்தருடைய மென்மையான உணர்வுகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன.
The more sensitive your conscience is, the more you can walk with the Lord in the Spirit.
உங்கள் மனசாட்சி எவ்வளவு மென்மையான உணர்வுள்ளதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் ஆவியிலே நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி நடைபோட முடியும்.
Now, your conscience is not a voice.
உங்கள் மனசாட்சி ஒரு சத்தம் இல்லை.
It's a feeling.
அது ஒரு உணர்வு.
It's not some little voice in your head says, oh, you just did wrong.
ஏதோ தவறு செய்து விட்டா என்று உங்கள் மூளையிலே ஒரு சத்தம் கேட்கிறதே அதல்ல மனசாட்சி.
It's a feeling, you know it.
உங்களுக்கு அது தெரியும், நீங்கள் அறிந்து கொள்ளும் ஒரு உணர்வுதான் உங்கள் மனசாட்சி.
It's an inner sensation of the spirit.
அது உங்கள் ஆவியின் உணர்வுக்குள் சங்கமித்து கிடக்கும் ஒரு உறவு.
And it just objects.
அது அப்படியே தானாய் எதிர்க்கும்.
And we have to learn to recognize that.
அந்த மனசாட்சியின் மென்மையான உணர்வுகளை இனம் கண்டுகொள்ள சரியாய் நாம் கவனம் செலுத்த வேண்டும்.
We have to learn not to override that.
அந்த மனசாட்சியின் உணர்வுக்கு மேலே நாம் குறிப்பெழுதாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும்.
Because if we keep overriding it, we desensitize the conscience.
மனசாட்சியின் மென்மையான உணர்வுகளை அதட்டி அடக்கி ஒடுக்கி மேலே மேலே மீறி எழுதிக்கொண்டே இருந்தால் அதன் உணர்வுகள் மறுத்து போய்விடும்.
And we write our own standards in our own mind and brain.
அப்பொழுது நம்முடைய சொந்த தர கட்டுப்பாட்டின் குறிக்கோள்களை மனதிலே மூளை அறிவிலே பதித்து விடுவோம்.
And when we do that, it overrides our conscience.
இப்படி செய்யும் போது நம்முடைய மனசாட்சியின் சத்தத்துக்கு மீறி நாம் மேலே எழுதுகிறதற்கு சமமாகிவிடும்.
He says, he that loves pureness of heart, the king shall be his friend.
இருதயத்தை விரும்புகிறவனுக்கு ராஜா சிநேகிதனாவான்.
God wants us to walk with him.
நாமும் தேவனோடு கூட இணைந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
You see, Adam walked with God in the garden.
ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனோடு இணைந்து நடந்தான்.
He said he heard the Lord walking.
கர்த்தர் நடந்து செல்லும் காலடி ஓசையை ஆதாம் கேட்டான்.
His ears were open to sounds in the spirit realm.
ஆவியின் மண்டலங்களிலே நிகழ்வெறும் அந்த சப்த நாடிகளை ஆதாமின் செவிகள் தெளிவாய் கேட்டது.
And you can sometimes hear the Lord walking in your home.
சில நேரங்களிலே நீங்களும் கூட கர்த்தர் உங்கள் வீட்டிலே நடக்கும் காலடி ஓசையை கேட்க முடியும்.
Sometimes it just comes a fragrance in your home, a lovely smell, and you don't know where it came from.
சில சமயங்களிலே உங்களுக்கே தெரியாத இனம்புரியாத ஒரு இனிம சுகந்த வாசனை உங்கள் வீட்டு அறைகளிலே தவழ்ந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள்.
That's where the Lord walks in.
அப்பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள் நடந்து வருகிறார் என்று அர்த்தம்.
And so Adam was very sensitive to these things.
இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த உணர்வுக்கு ஆதாம் மிகவும் மென்மையுள்ளவனாய் இருந்தான்.
He heard the Lord walking and he could see the Lord.
அவன் கர்த்தர் எங்கே நடந்து செல்கிறார் என்று அவரை பார்க்கக்கூடியவனாய் இருந்தான்.
He could hear him talking to him and he could talk back to him.
அவனோடு கூட பேசுகிற கர்த்தருடைய குரலை கேட்டான், பதிலுக்கு அவனும் ஆண்டவரோடு பேசியாக மகிழ்ந்தான்.
You see, Adam had an absolutely pure heart. He had just come from heaven.
பரலோகத்திலிருந்து அப்பொழுதுதான் வந்தவனைப் போல சுத்த இருதயத்தோடு ஆதாம் வாழ்ந்தான்.
And he hadn't known the pollution of sin for years of pollution like we have.
இன்றைக்கு நமக்கு இருப்பதை போன்ற மாசும் பாவம் மக்களும் மலிந்துவிட்ட அந்த மாசுக்கரை என்னதென்றே ஆதாம் அறியாதவனாய் இருந்தான்.
Because his heart was pure, he could walk with God, he could see God, he was sensitive to God.
அவனது இருதயம் அவ்வளவு தூய்மையா இருந்தபடியால் தேவனோடு கூட இணைந்து நடந்து தேவனோடு கூட பேசி தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு மென்மையான உணர்வுள்ளவனாய் வாழ்ந்தான்.
But we have a conscience that helps us to walk with God.
இன்றைக்கும் தேவனோடு கூட நடப்பதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கும் ஒரு மனசாட்சி நமக்குண்டு.
And when our conscience objects to something, we should be quick to repent.
இன்றைக்கு நாம் செய்யும் சில காரியங்களுக்கு நம்முடைய மனசாட்சி எதிர்ப்பு தெரிவித்த உடனே மனம் திரும்பி விடுவதிலே நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும்.
We should be quick to say, sorry Lord, I will put that right.
கர்த்தாவே தவறு செய்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளும், உடனே நான் சரி செய்து விடுகிறேன் என்று ஒப்புரவாகிவிட வேண்டும்.
And as you learn not to override your conscience.
இப்படியாக மனசாட்சியின் சத்தத்தை மீறி செல்ல முடியாதபடிக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்.
Your heart becomes purer and purer.
இதை செய்யும் பொழுது உங்கள் இருதயம் சுத்தாங்கத்தின் மேல் சுத்தாங்கத்தை அடைந்து தூய்மையாகும்.
And you walk with him increases.
அவரோடு கூட நடக்கும் நடக்கை அதிகரித்து பெருகும்.
I trust that you've been blessed by this series.
இந்த தொடர் போதனைகள் மூலமாக நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
I trust that it's been really helpful to you.
உண்மையாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவைகள் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
And I pray that your life will really change.
உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை ஜீவியம் மாறிவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
And you'll be more and more become like the Lord Jesus Christ and learn to walk with him.
இன்னும் அதிகம் அதிகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்கள் மாறி அவரோடு கூட இணைந்து நடக்க பழகிக் கொள்வீர்களாக.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா?
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I pray for every listener who is listening to this today.
இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
You know their hearts, Lord.
இவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர்.
And I pray that you begin to meet with them.
இவர்களை நீர் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
As they set their hearts to search for you, Lord.
உம்மை தேடும்படி தங்கள் இருதயத்தை அவர்கள் சீரமைக்கும் போது,
As their desire increases to know you, Lord.
உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற விருப்பம் இவர்களுக்குள் அதிகரிக்கும் போது,
Help them to come into a place of purity of heart.
இருதயத்தை சுத்தாந்தத்துக்குள் அடைய செய்கிற நிலைக்கு வந்து சேரவர்களுக்கு உதவி செய்வீராக.
Help them not to override their conscience.
மனசாட்சியின் சத்தத்தை மீறி மீறி மேலும் மேலும் அதை அடக்கி ஒடுக்காமல் வாழ உதவி செய்யும்.
Help their conscience, Lord, to become very, very sensitive.
ஒவ்வொருவருடைய மனசாட்சியையும் மிக அதிகமான மென்மையின் உணர்வுள்ளதாய் மாற்றுவீராக.
Lord, that they might walk in that standard of heaven.
பரலோகத்தின் தர கோட்பாடுகளின் அடிப்படையில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து நடப்பார்களாக.
And have fellowship and communion with you.
உம்மோடு கூட ஐக்கியம் கொண்டு உறவாடி மகிழட்டும்.
For we ask it in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.